இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை நிதான் நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை இந்த நேரத்தில் கூட நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த வார்த்தையானது கேட்கக்கூடிய அனைவருடைய இருதயத்திலும் ஆழமாக பதிய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நம் சகோதரன் அவர் பிரதரன் என்ற தலைப்பின் கீழாக நம் தேவ செய்தியை நாம் இந்த நாளில் கூட கேட்கப் போகின்றோம். இந்த உலகிலே பிறந்த அனைவரும் நம்முடைய சகோதரனாகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறார்கள். ஒருவேளை கேட்பதற்கு சற்று ஆச்சரியமாக தோன்றலாம், ஆனால் இந்த உலகில் தோன்றிய எல்லா மனிதர்களும் யாரிடமிருந்து வந்தவர்கள் என்று கேட்போம் என்றால், ஆதாம் ஏவாளிடமிருந்துதான் வந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஆண்டவர் முதல் முதல் சிருஷ்டித்தவர்கள் ஆதாம் ஏவாள். ஆகையால் அவர்கள் வழியாகத்தான் இந்த உலகத்தில் சந்ததி பெருகிற்று என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த உலகில் பிறந்த அனைவருமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெரிந்தவர்களாக, நெருங்கினவர்களாக, உறவினர்களாக, நிச்சயமாகவே ஒரே சாயலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆகையால் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், இவர்களிடம் நாம் எப்படி உறவை வைத்து கொள்ளப் போகின்றோம், எப்படி காரியங்களை செய்யப் போகின்றோம் என்பதை குறித்து தான் இந்த நாளில் கூட நாம் தேவ செய்தியாக பார்க்கப் போகின்றோம். யோவான் 1 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்கின்றோம். இப்போ இந்த யோவான் 1 அதிகாரத்தில் 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே யோவான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒரு மனிதன் தான் ஒருளிலே இருக்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய சகோதரனை அவன் நேசிக்காமல் இருக்கிறான் என்றால் அவன் இருளில் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் அனைவருமே நமக்கு தெரிந்தவர்கள், ஆனால் அவர்கள் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நாமும் நேசிக்காமல் பகைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாமும் இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் சுவிசேஷம் சென்றடைய வேண்டும். அனைவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரே இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அவர்களுக்கு அன்பை காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு, அவர்களுக்கு சத்தியத்தை பகரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒருவேளை நாம் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சகோதரனை நாம் பகைப்போம் என்றால் நாம் இதுவரைக்கும் இருளிலே நடக்கிறோம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே அநேகர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உடன் பிறந்த சகோதரர்களுக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். போராமைகள் இருக்கிறதை பார்க்கலாம். பிரிவினைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையில் அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் பார்க்கின்றோம். இந்த வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன்னுடைய சகோதரன் கஷ்டப்படுறத நீ பார்க்குற, ஆனால் உன் சகோதரன்கிட்ட நீ பகைக்கிற, சண்டை போடுற, அப்படின்னா நீ எதில் இருக்கிறன்னா இருளில் இருக்கிற அப்படின்னு சொன்னால் பாவமான வாழ்க்கையில் இருக்கிற, நீ உண்மையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கவில்லை, உண்மையிலே நீ மனம் மாறவில்லை அப்படின்னு சொல்லி இங்கே வேதாகமம் நமக்கு ஒரு அருமையான அறிவுரையை சொல்லத்தக்கதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்கின்றோம். அப்போ இருளில் நடக்கிற நாம் நம்முடைய சகோதரனை பகைக்கிறோம் என்றால் நாம் இருளில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இப்போ 11வது வசனத்தை வாசிக்கலாம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இந்த வேதம் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இருளில் இருக்கிறான் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். இரண்டாவது, இருளில் நடக்கிறான். தன் சகோதரனை நேசிக்காத மனிதன், தன் சகோதரனை நேசிக்காத ஒரு பெண், அவங்க எதில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இருளில் நடக்கிறார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ இருளில் நடக்கிறார்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள சத்தியம் இல்லை, அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்லை, அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய சகோதரனோடு, சகோதரியோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு கூட என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம நம்முடைய சகோதரனை பகைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல இருளில் இருக்கிறோம், ரெண்டாவது இருளில் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையே இருளாக மாறிடுது. நம்ம தொடர்ந்து இருளிலே நடக்க ஆரம்பித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறப்ப, இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். இங்கே நம்ம பார்க்குறோம், அவனுடைய கண்கள் குருடாயிருச்சு. எப்படி குருடாச்சுன்னு சொன்னால், இருளில் அவன் நடக்கிறதுனால அவனுடைய கண்கள் குருடாகினபடியால். அப்போ ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு மிக முக்கியமானது கண்கள். அந்த கண்களை கொண்டு தான் அவன் அனைத்து அழகான காரியங்களையும் அவன் பார்க்கிறான். ஆனால் அவன் இருளே நடக்கிறான் என்றால் அவனுடைய கண்கள் எப்படி ஆயிடுச்சான், குருடாய் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த வசனத்துடைய அர்த்தம் எப்படி நான் அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷன் அவனுடைய வேதத்தை வாசிக்கிறப்ப, அந்த வேத வசனம் அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறப்ப, அவனுடைய சத்ருக்களையும் அவன் நண்பனாக மாற்றிக்கொள்வான் என்று தான் வேதம் சொல்கின்றது. அதாவது அவனுடைய சத்ருக்களை சிநேகியுங்கள் என்று தான் வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவோடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறப்ப நம்முடைய சத்ருக்களையே நம்ம சிநேகிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சகோதரர்களை நம்ம சிநேகிக்காமல் இருப்போமா, நம்முடன் பிறந்தவர்களை நாம் சிநேகிக்காமல் இருப்போமா, நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்களை நம்ம சிநேகிக்காமல் இருப்போமா? அப்போ அவங்களை சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஒருவேளை அதை நம்ம அதை செய்யலை அப்படின்னா, நம்முடைய கண்கள் எப்படி இருக்குதா, குருடை போல இருக்கிறதா. அதாவது கண் இருந்தும் நம்ம குருடர்கள் என்று இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ முதல்ல இருளில் இருக்கிறோம், இருளில் நடக்கிறோம். மூன்றாவது, நம்முடைய சகோதரரை நம்ம நேசிக்கலை அப்படின்னு சொன்னால் மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 யோவான் 3:10 நான் என்ன பண்ணுறேன்னா வாசிக்கிறேன். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. மூன்றாவது காரியம், இன்னமும் உங்கள் சகோதரரை நீங்கள் பகைக்கிறீங்க, இன்னமும் அவங்களுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது, இன்னமும் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், மூன்றாவது காரியம் வேதம் சொல்லுது, நீங்கள் நிச்சயமாகவே தேவனால் உண்டானவர்கள் அல்ல. அப்படின்னா இன்னைக்கு தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவார்கள், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். தேவன் எப்படி நேசித்தாரோ அவங்கள நேசிக்க ஆரம்பிப்பாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ அவங்களையும் இயேசு கிறிஸ்து நேசித்தது போல அவங்க நேசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக நேசிப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய சகோதரனை அன்பு கூறாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் தேவனால் உண்டானவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ மூன்று காரியம் பார்த்துட்டோம். நம்முடைய சகோதரனை நாம் வெறுக்கிறோம், பகைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்றில் ஒன்றாக இருப்போம்னு சொல்லி பார்க்குறோம். நாலாவது காரியத்தை பார்க்கலாம். நம்முடைய சகோதரனை நம்ம நேசிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் அப்படின்னா, மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். மனுஷ கொலைபாதகன். அப்போ இன்றைக்கி நம்ம மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறோமா அப்படின்றத சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கி அநேகர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷ கொலைபாதகர்களாக இருக்கிறார்கள் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். 15வது வசனத்தை என்ன பண்ணுறேன்னா நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3:15 வசனம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இங்கே பாருங்கள், நம்ம நினைக்கிறோம், நான் அவங்ககிட்ட நான் பேசலை அவ்வளோதானே, அவங்ககிட்ட நான் சண்டை போட்டேன் அவ்வளோதானே, இதனால என்ன ஆயிரப்போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அங்கே வேதம் சொல்லுது, நீங்க அப்படி செய்யறீங்கன்னா நீங்க யாரா மனுஷ கொலைப்பாதகனா இருக்கிறீங்களா, அதாவது கொலைக்காரர்களா இருக்கிறீங்களா, அது மாத்திரம் கிடையாது, நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள நிலைத்து இருக்காது. அதாவது ஒரு காலத்துல நீங்க ஆண்டருக்குள்ள இருக்கிறப்ப அந்த ஒரு நம்பிக்கை நீங்க பெற்றிருக்கலாம், ஓகே பரலோகம் நம்மளுக்கு கிடைச்சிரும்னு. ஆனா நீங்க கொலைப்பாதகனா இருக்கிறீங்க, மாறுல உங்களுடைய சகோதரனை நேசிக்கல, சண்டை போடுறீங்க அப்படின்றப்ப வேதம் சொல்லுது நித்திய ஜீவன் உங்களிடம் இருந்து பறிக்கப்படும், அதாவது அதுல நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும் என்று இங்கே வேதம் அழகாக நமக்கு ஒரு காரியத்தை எடுத்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய சகோதரர்களை நேசிக்கிறோமா, உடன் பிறந்தவர்களை நேசிக்கிறோமா, உறவினர்களை நேசிக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, நான் என்னுடைய சகோதரன் நேசிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய சகோதரன் தீய பழக்கத்தினால் அகப்பட்டு இருக்கிறானே, அவன் தவறான காரியங்கள் செய்கிறானே, அவனை நான் எப்படி நேசிக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். சரியான கேள்விதான். ஆனால் கிறிஸ்து பாவியான நம்மை எப்படி நேசித்திருப்பார் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்ப கிறிஸ்து நம்மை நம்முடைய பாவத்தை அவரால் மன்னித்து நம்ம அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாய் நாமும் நம்முடைய சகோதரருடைய பாவத்தை மன்னித்து அவர்களை நல் வழியில் நடக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதம் சொல்லுது, நீங்க உங்களுடைய சகோதரனை பகைக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறீர்கள், நித்திய ஜீவன் உங்களில் நிலைத்திராது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய சகோதரனை நாம் நேசிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். ஐந்தாவது காரியத்தை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நம்முடைய சகோதரனை நம்ம நேசிக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம யார் அப்படின்னா பொய்யன் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பொய்யன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம பொய்யனா இருக்கிறோமா அப்படின்றத சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் பிரியமானவர்களே. 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். இப்ப பாருங்க, அழகா வேதம் சொல்லுது, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லியும் தன்னுடைய சகோதரனை எவனாவது பகைச்சான் அப்படின்னா அவன் யாரா பொய்யனா. அப்படின்னா ஆண்டவரை நேசிக்கிறவங்க நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளையும் நேசிப்பாங்க, அதாவது அவர்களால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களையும் நேசிப்பாங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவங்க யாரானாலும் இருக்கலாம், எந்த மதத்தினராகவும் இருக்கலாம், எல்லாருமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், தேவனை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே தன்னுடைய சகோதரனை நேசிப்பார்கள். ஒருவேளை அவங்க நேசிக்கலன்னு சொன்னால் வேதம் சொல்லுது அவர்கள் பொய்யன். எதில் பொய்யன்னு சொன்னால் நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதுக்கடுத்த வரிகள் வாசிக்கிறப்ப, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். ஒரு நல்ல ஒரு கேள்வியோடு கூட இந்த வசனத்தை வச்சிருக்கதை பார்க்குறோம். அதாவது காணக்கூடிய தன்னுடைய சகோதரனிடத்தில் அவங்களால் அன்பு காமிக்க முடியல, காணக்கூடிய பெற்றோர்களிடத்தில் அன்பு காமிக்க முடியல, காணக்கூடிய உறவினர்கள் நண்பர்களிடத்தில் தேவனுடைய அன்பை காமிக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப காணாத தேவனிடத்தில் அவங்க எப்படி அன்பு காண்பிக்க முடியும், காணாத தேவனிடத்தில் எப்படி அவங்க அன்போடு ஒற்றுமையோடு ஊழியம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை இந்த வசனம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் நம்ம பொய்யனா இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 6வது காரியம், நித்திய ஜீவன் நிலைத்திராது. 1 யோவான் 3:15 பார்த்தோம், நித்திய ஜீவன் நம்மிடம் இருந்து எடுக்கப்படும், அல்லது நித்திய ஜீவன் பெறாதபடிக்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயர் கிறுக்கி போடப்படும் என்று என்ன பண்றோம்னா நம்ம பார்க்குறோம். அப்ப இன்னைக்கு நிச்சயமாய் நம்முடைய பெயர் நித்திய ஜீவன் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்க வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய சகோதரனை நேசிக்க வேண்டும், சகோதரியை நேசிக்க வேண்டும், உடன் பிறந்தவர்களை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கின்றோம். சரி, 7வது காரியத்தை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 3:17 வாசிக்கிறப்ப அங்கே வேதம் நமக்கு அழகாக ஒரு காரியத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணணும் நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்க போகின்றோம். 14வது வசனம், நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்குட்பட்டுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். வேதம் சொல்லுது, உன் சகோதரனிடத்துல நீ அன்பு கூறல அப்படின்னு சொன்னா நீ எதுக்கு பாத்திரவானா இருக்கிற அப்படின்னா மரணத்திற்கு பாத்திரவானா இருக்கிற, மரணத்துல நீ நிலை கொண்டு இருக்கிறாய் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் இன்னைக்கு நீங்க மரணத்துல நிலை கொண்டு இருக்கிறீங்களா, அதாவது சகோதர நேசிக்காதனால் அதன் நித்திய மரணத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்களா என்பதை நீங்களே கேட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, தன்னுடைய சகோதரனுடைய அன்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, அல்லது நம்முடைய சகோதரனிடம் நாம் எவ்வாறு அன்பு காண்பிக்க வேண்டும், நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். 1 யோவான் 5:16 வாசிக்கிறப்ப வேண்டுதல் செய்ய கடவான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மரணத்துக்கு எதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவான், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு எதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு எதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். இங்கே பார்க்கிறப்ப நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கணும். யாருக்கு வேண்டுதல் செய்ய வேண்டும், நம்முடைய சகோதரனுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆண்டவரே, அவங்க கெட்ட பாதையில் நடக்கிறாங்க, சரியான பாதையில் நடத்துங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாங்க, அவங்க உங்களுக்கு விருப்பமான காரியத்தை செய்ய உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அவங்க நித்திய மரணத்திலிருந்து காப்பாற்றுங்க ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய ஜபங்கள் நம்முடைய சகோதரனுக்காக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 2வது காரியம், நம்முடைய சகோதரனுக்கு நாம் காண்பிக்க வேண்டிய பொறுப்பு அன்பு கூற வேண்டும். 1 யோவான் 4:2 பார்க்கும் பொழுது நாம் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம். இங்கே பார்க்குறோம், நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகின்றீர்கள் என்றால் உங்களுடைய சகோதரனிடத்திலும் அன்பு கூறுகிறீர்கள். ஏனென்றால் அன்பு தேவனுடைய கற்பனையில் ஒன்று. நம்ம சகோதரனை நாம் நேசிக்கிறோம் என்றால் கற்பனைகளை கை கொள்கின்றோம் என்று அர்த்தம். ஆகையால் நம்முடைய சகோதரனை நாம் நேசிக்கிறோமா, அவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. 3வது, இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொள்ளக்கூடாது. 1 யோவான் 3:17 பார்க்கிறப்ப நம்முடைய இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டானோ என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு நிலை கொள்ளாது எப்படி இங்கன்னு சொல்லி என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். அப்போ வேதம் சொல்லுது, உங்கள் சகோதரனை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு சொன்னால் அவன் மேலே நீங்கள் அன்பு காமிப்பீங்க, அவங்ககிட்ட நீங்கள் குறை எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒருவேளை அவனுக்கு எதுவும் தெரியலன்னு கூட நீங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னால் அதை முடித்து தருவீர்கள் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் நம்முடைய சகோதரர்கள் நம்முடன் பிறந்தவர்கள் இந்த உலகத்திற்குரிய ஜனங்கள் மீது அன்பு காமிக்கின்றன, அவர்களுக்கு சரியான பாதையில் நடத்துகின்றன
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bi bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி: அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.